அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவு ஆக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 18 இறைவார்த்தைகள் 15 முதல் 20 வரை. இயேசு தம் சீடர்களிடம் கூறியது, உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவிசாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லையென்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனம் ஒத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கின்றேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை மீண்டுமாய் இந்த அருமையான இறை சிந்தனையினுடைய பகிர்வின் நேரத்தில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் உங்களை இந்த தொலைக்காட்சி வழியாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது கேமரா தான் இருக்குது. ஆனாலும் உள்ள தளவிலே நாங்கள் ஒரு பெரிய ஒரு பரந்துபட்ட ஒரு இறை சமூகத்தை இதன் வழியாக நாங்கள் பார்க்கிறோம். நீங்களும் ஆங்காங்கே ஆண்டவருடைய கிருபைக்குள்ளாக நிறைந்திருக்கிறீர்கள், இணைந்திருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு அது பெருமையும் மகிமையுமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த நாட்களில் நம்ம ஒரு பயணம், ஒரு சகோதரி மாலை நேரத்தில் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எல்லாரையும் நீங்கள் வந்து ஒரு ஆன்மீக பயணத்துக்குள்ளே ரொம்ப ஆழமாக அழைச்சிட்டு போகிறீங்க, எல்லாரையும் ஸ்பிரிச்சுவல் பர்சனாக மாற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம மாற்றலை, நான் மாற்றலை, ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை மாற்றுது. ஸ்பிரிச்சுவல் பர்சனாக மாறுறது அப்படிங்கிறது ஒரு சாமியார் அல்லது ஒரு சிஸ்டரே இல்லை ஒரு கோயிலுக்குள்ளே வேலை செய்கிற அல்லது வைதாயிக்கு போனவனையும் செய்கிற ஒரு செயல் மட்டுமா இருக்கக்கூடாது. எல்லோருக்குமான ஒரு தேடல் அது. ஒரு ஆன்மீக பயணம் என்பது ஒரு மனுஷன் படைக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அது. ஏன்னா கடவுள் ஒவ்வொரு மனுஷனையும் படைத்தது இந்த உலகத்தில் அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற. சின்ன குறிப்பிடத்தில் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க எதற்காக கடவுள் மனுஷனை படைச்சாரு. நீங்கள் இப்போ படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன பிள்ளையாக இருக்கும்போது படிச்சிருப்பீங்க. பக்கத்தில் மனைவிக்கிட்ட கேளுங்க, உங்கள் வீட்டுக்காரமாட்ட, கடவுள் எதற்காக உன்னை படைச்சாரு அப்படின்னு. புருஷன்கிட்ட கேளுங்க, உங்கள் வீட்டுக்கார்ட்ட கேளுங்க, கடவுள் உன்னை எதற்காக படைச்சாருன்னு. பதில் வித்தியாசமாக வரும். உங்ககிட்ட பாடுபட தான் என்னை படைச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சின்ன குறிப்பிடம் என்ன பதில் சொல்லுது? கடவுள் எதற்காக மனிதரை படைத்தார்? கடவுளை அறியவும், அவரை அன்பு செய்யவும், அவருக்கே ஊழியம் செய்யவும். அவரை அறியணும், அவரை வந்து அன்பு செய்யணும், அவருக்கு சேவகம் செய்யணும், சேவிக்கணும். இதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை படைத்தார். ஸோ இதுதான் ஒரு அடிப்படையான ஒரு புரிதல், ஒரு சின்ன ஒரு விளக்கம் தான் இது. ஆனால் இது உள்ள பெரிய ஆழமான எக்ஸ்பிளனேஷன்லாம் இருக்குது. இந்த ஒரு திட்டத்தின்படி தான் ஆண்டவர் நம்மளை படைச்சி நம்மளை இந்த பூமியில் உலாவ வச்சுருக்கிறாரு. அப்போது இந்த மனுஷன் வந்து ரெண்டு விதமான ஒரு பயணம் மேற்கொள்கிறான். அதாவது உடல் சார்ந்த ஒரு பயணம், உள்ளம் சார்ந்த ஒரு பயணம். இந்த உடல் சார்ந்த மகிழ்ச்சி இருக்கிறது, உடல் சார்ந்த மகிழ்ச்சி, அதாவது உலகு அதை தான் கொடுத்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஆன்மா சார்ந்த ஒரு மகிழ்ச்சி. நம்ம இந்த ஆன்மா சார்ந்த மகிழ்ச்சியை தான் நம்ம பற்றி பேசுகிறோம். பாருங்கள், இந்த உலகு சார்ந்த காரியத்தில் எவ்வளவோ நிறைவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனாலும் மனசு நிறைவடையாத ஒரு ஏக்கம் இருக்கிறத நீங்கள் பாருங்களேன். ஒரு ஏக்கம், ஏதாவது எல்லாமே இருக்குது. அறிவியல் உலகம் இதை கொடுத்துச்சு, அதை கொடுத்துச்சு, இன்றைக்கி எல்லாமே கிடச்சிருக்கு. வீட்டுக்குள்ளே இருக்குது, நீங்கள் டிவி இருக்குது, நீங்கள் தொலைக்காட்சியை பாருங்களேன். தொலைக்காட்சியை நாலு பூரா பார்த்துட்ருங்க. நீங்கள் ஒரு நேரத்துக்கு அப்புறம் மனசில் ஒரு மாதிரி ஒரு சலனம் வரும், ஒரு மாதிரி ஒரு வேதனை வரும், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஏக்கம். அதுதான் மனசு ஆன்மா அதிலெல்லாம் நிறைவடையலை அப்படிங்கிறத உறுதி செய்யுது. இன்றைக்கி ஏன் வயதாகி போனோன்னே ஆண்டவரை தேடுறாங்க எல்லாருமே? வயசில் இருக்கிறவங்க தேடுறதில்ல, எல்லாரையும் சொல்லலை, மன்னிக்கணும். நிறைய வாலிப பிள்ளைகள் இப்போ ஆண்டவரை தேடிட்டு இருக்கிறாங்க. அதனால் அதை மாற்றுக்கருத்து இல்லை, பொதுவாக சொல்கிறோம். வயசாகி போனோன்னு தேடுறாங்க. ஏன் அப்படி தேடுறாங்கன்னா, உலகத்தை அவங்க எல்லாம் பார்த்துட்டாங்க, எல்லாம் நிறைவு கொடுக்க முடியலங்கிற ஒரு உண்மையை அப்போ தான் அவங்க உணர்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, கடவுளை தேடுவோம். ஒரு சில பயம் இருக்கும், இனிமேல் முடிய போகுது உலகத்தில் எல்லாமே கதை, அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு. அப்போது கடவுளுடைய வார்த்தை பாருங்கள், நம்ம வந்து இந்த மகிழ்ச்சியினுடைய அந்த மறு உருவம் எங்கே இருக்குதுன்னு தேடக்கூடிய அந்த மனநிலை. லூக்கா நற்செய்தி 1:47, ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. அப்போ கடவுளை நினைக்கிற போது நம்மளுடைய உள்ளத்தில் எழக்கூடிய ஒரு உணர்வு என்னென்னா, வெறும் உவகை அல்ல, அது பேருவகை. அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். அதை தான் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு யோவான் 15:11, என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகம் வந்து கொடுக்குற எந்த ஒரு காரியமும் நிறைவே கொடுக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் கொடுக்குற மகிழ்ச்சி உனக்கு நிறைவே கொடுக்கும் அப்படின்னு. நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உலகமே வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்து பாருங்களேன், உங்கள் உள்ளத்தில் ஒரு நிறைவு இருக்கும். அதுதான் ஆண்டவர் கொடுக்குற நிறைவு. இன்றைக்கி நாம் வேண்டாததெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு என்னுடைய மகிழ்ச்சி போயிடுச்சு மகிழ்ச்சி போயிடுச்சுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அது நம்மளுடைய தவறு. அது சில பேர் என்ன செய்கிறாங்க, பாவ வாழ்க்கையவே தங்களுடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தமாக மாற்றிக்கொள்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லாஜிக் இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையை நியாயப்படுத்துறதுக்கு. நம்ம செய்கிற தொழிலையோ, நம்ம செய்ய வாழ்க்கை வாழக்கூடிய இந்த வாழ்க்கை முறையையோ நியாயப்படுத்துறதுக்கு ஒரு காரணம் வச்சுருக்கிறோம். இதனால தான் நான் இப்படி செய்கிறேன், இதனால தான் இப்படி செய்கிறேன். நம்ம நியாயம்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் நம்ம சொல்கிறோம், பைபிளுக்கு முன்னாடி உட்காந்தி நம்ம யோசிக்கணும். பைபிளில் நம்மளுடைய தராசில் ஒரு பக்கம் என்னுடைய செயல்களை வைக்கணும், இன்னொரு பக்கம் பைபிளை வைக்கணும், வார்த்தைகளை வைக்கணும், ஆண்டவரை வச்சு பார்க்கணும். அப்போ இரண்டு, கடவுள் இதை ஏற்றுப்பாரா? ஏற்றுக்கலன்னா நீ என்ன செய்யணும், உன் காரியத்தை விட்டு வெளியில் ஓடி வந்துடணும். இதில் நீ எந்த நியாயமும் பேசவே கூடாது. சில பேர் எங்ககிட்ட ஃபோன் பண்ணி என்னுடைய வாயிலிருந்து அவங்க செய்கிறது சரிதான் அப்படின்னு சொல்கிறதுக்காக எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இதனால் அப்படி செஞ்சேன், இப்போ சொல்லுங்கள் நான் செய்தது தெரியா தவறா அப்படின்னு. நாங்கள் சொன்னாலும் சொல்லாட்டினாலும் உண்மையை வேறே, உண்மையை தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு புரிய வைப்போம், புரிய வைக்க முடியாத நேரத்தில் ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லி முடிச்சிடுவேன், உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்வே, அவ்வளோதான். வேறு ஒன்றும் அவங்களுக்கு புரிய வைக்க முடியலன்னப்போ கடவுள் தான் புரிய வைக்கணும். அதனால தான் பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை வந்து நமக்கு நிறைய இடத்துல இந்த புரிதலை கொடுத்துட்டே இருக்குது. இன்றைக்கி ஒரு சிறிய கருத்தை மட்டும் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். இது மாதிரி புரிதல் வந்து திரு அவைக்குள்ளே நமக்கு நிறைய கொடுக்கப்பட்டுச்சு, நிறைய கொடுக்கப்பட்டாச்சு. இதை புரிஞ்சு கொள்ளாமல் இந்த திரு அவையை அசிங்கப்படுத்திட்டு திருச்சபையை வந்து கேவலப்படுத்தி திருச்சபையை வந்து குறை சொல்லி யாரையாவது குறை சொல்கிறது. சின்ன பிள்ளைங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் மார்க் ஃபெயிலாக போயிட்டாங்கன்னா வீட்டுக்கு வந்த உடனே அம்மாட்ட என்ன சொல்லுவாங்க, அந்த வாத்தியார் ஒழுங்காகவே பாடம் நடத்தலைன்னுவார். நம்ம அம்மா அப்பாலாம் ரொம்ப நம்மளை ரொம்ப அன்பு செய்கிறாங்க இல்லையா. ஆமாம் ஆமாம் ஆமாம், எனக்கும் தெரியும் அந்த வாத்தியார் எங்கே ஒழுங்காக சொல்லி கொடுத்தார். அப்போ மார்க்கு நம்ம குறைஞ்சிட்டோம், நம்ம ஃபெயிலாக போயிட்டோம். அதை வந்து நம்ம மறைக்கிறதுக்கு ஏதோ ஒரு குற்றச்சாட்டு. அப்போ இந்த திரு அவையில் நம்ம இருக்கிற நாம் முதல்ல நம்மளை பார்க்கணும். அதான் செல்ஃப், முதல்ல நம்மளை பார்த்து நம்ம அறிந்து கொள்ளணும், நான் யார், என்ன என்னுடைய நிலைமை எப்படி இருக்குது. இன்றைய நற்செய்தியை நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஆழமான ஒரு சிந்தனை பொருளாக எடுத்து பார்க்குறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் பாருங்கள், உங்கள் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால். இப்போ இந்த பகுதி நம்மளை பற்றி யோசிக்க சொல்லலை, நமக்கு எதிராக யாராவது பாவம் செஞ்சிட்டாங்கன்னா அவங்கள நீ எப்படி டீல் பண்ணணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு இதில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஃபாதர் எத்தனை தடவை மன்னிக்கிறது, எத்தனை தடவை அவங்கள நான் ஏற்றுக்கிறது, அவங்க நான் போய் மன்னிச்சிட்டேன் அவங்கக்கிட்ட பேசுகிற அவங்க பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய ஒரு கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே தான் இருக்கும். கடவுள் அதுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை நமக்கு காட்டுறார். நாம் பாவம் செஞ்சிட்டோம், கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம். நாம் தவறிழைத்துட்டோம், நாம் போய் அவங்கக்கிட்ட மன்னிப்பு. அது உங்களுடைய பக்கமாக, நம் பக்கமாக இருந்து நம்ம போகிறது. இப்போது அடுத்தவர்கள் பக்கமாக இருந்து நமக்கு கிடைச்சது. இப்போ அதை தான் இந்த பகுதியில் யோசிக்கிறோம். அவங்க நமக்கு எதிராக பாவம் செஞ்சிட்டாங்க, அவங்க நமக்கு எதிராக குற்றம் செஞ்சிட்டாங்க, இப்போ எப்படி இதை டீல் பண்ணுறது. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நீங்களும் அவரும் தனித்து இருக்கும்போது, தனியாக இருக்கும்போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஊரில் கிராமத்திலலாம் பார்த்திங்கன்னா எங்கே தனித்து இருக்கும்போது பேசுகிறது, தண்ணி பிடிக்கும் போது பிரச்சனை வந்துடுச்சுன்னா அங்கேயே வரிஞ்சி கட்டிக்கிட்டு பேசுகிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் வர முடியுமா, ஒரு டைம் கிடைக்குமாங்க. அப்படியே வரிஞ்சி கட்டிக்கிட்டு மூஞ்சியில் பீச்சாங்கையை வைக்க அப்படின்னு ஆரம்பித்தா அது எங்கே போய் முடியும்னு நமக்கே தெரியாது. பாருங்கள், இது வந்து உடனே உடனே நம்ம என்ன செய்கிறோம், ரிட்டாலியேட் பண்ணுறோம், உடனே உடனே பதில் சொல்கிறது. அது வந்து கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், பழைய ஏற்பாட்டினுடைய காலம். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு அப்படி சொல்லிக் கொடுக்கல, அவர் வித்தியாசமாக சொல்லிக் கொடுக்குறார். ஒவ்வொரு பகுதியிலையும் கடவுள் நல்ல ஆழமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார், நம்ம தான் பொறுமையாக வாசிக்கணும். அப்போ பாருங்கள், தனித்திருக்கும்போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்க, தனியாக இருக்கும்போது எடுத்துகிட்டு போங்க. அவர் உங்களுக்கு செவிசாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். அவர் செவிசாய்ச்சிட்டார்னா என்ன செய்யணும் நீனு, அதுக்கு மேலே அவரை காயப்படுத்தாத, கஷ்டப்படுத்தாத, அதோட கதையை முடிச்சுக்கோ, உன் உறவை கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டேரு. அதுக்கப்புறம் வந்து இவரை மன்னிக்கிறதா ஏற்றுக்கிறதாங்கிற ஒரு சலனம் உனக்கு வேண்டாம். அவங்க குற்றத்தை ஒப்புத்துக்கொண்டாங்க அப்படின்னா தே நீட் டு பி ஃபர்கிவன், அவங்கள மன்னிச்சிடணும், அவ்வளோதான். இல்லை என்றால் அடுத்த பாயிண்ட் வருது பாருங்க, இரண்டு அல்லது மூன்று சாட்சிகளுடைய வாக்கு மூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும். ஸோ ரெண்டு பேரும் மூணு பேரை கூட்டிக்கிட்டு போய் இவங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசி பார்க்கணும், ஏன் ஏப்பா அப்படி பண்ணின அப்படின்னு. மறைநூல் வாக்கு, ஒன்று ரெண்டு பேரை கூட்டி கொண்டு போங்கள், அவர்களுக்கும் செவிசாய்க்கா விடில், செவிசாய்ச்சிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, செவிசாய்க்கா விடில், திருச்சபையிடம் கூறுங்கள். பாருங்கள், இப்போ தான் நம்ம ஹெவியாக பப்ளிக்குக்கிட்ட வரோம், திருச்சபையிடம் கூறுங்கள். அந்த வார்த்தை திருச்சபை ரவுண்ட் பண்ணி வச்சுக்குவோம், திருச்சபைக்கும் செவிசாய்க்கா விடில். இந்த வார்த்தை பாருங்களேன், திருச்சபைக்கிட்ட போ சொல்கிறார். இன்றைக்கி நிறைய பேருடைய வீடுகளில் பிரச்சனை வருது, திருமணத்தில் பிரச்சனை, நிறைய விதமான பிரச்சனை. உடனே எங்கே போகிறாங்க நிறைய பேர், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய நிலையில் இருக்கிற யாராக இருந்தாலும், இந்த வேதத்தை விசுவசிக்கிறவங்களாக இருந்தால் உடனே என்ன செய்யணும்னா, நம்ம வெளியில் இருக்கிற கோர்ட்டு கேஸு போலீஸ் எல்லாம் போகக்கூடாது. முதல்ல திருச்சபைக்கிட்ட தான் வரணும். குருக்கள் இருக்கிறாங்க, கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய கன்னியர்கள், நிறைய குருக்கள், நிறைய லே அப்போஸ்தலேட் வந்து குடும்பங்களை இணைக்கிறதுக்கு பாலமாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு மறைமாவட்டத்துலேயும் ஃபேமிலி கமிஷன் இருக்குது, ஃபேமிலி கமிஷன் ஒவ்வொரு மறைமாவட்டத்துலேயும், அதெல்லாம் சேர்த்து ரீஜினலாக ஒரு ரீஜினல் லெவலில் ஒரு செக்ரட்டரியேட் ஆஃபீஸ் வச்சுருக்கிறாங்க, அதாவது குடும்ப நல அமைப்பு. இப்படி நிறைய ஒவ்வொரு இதுக்கும் பார்த்திங்கன்னா, விவிலிய பணிக்குழு, எஸ்சிஎஸ்டி பணிக்குழு, லே இந்த என்னது பொதுநிலையினர் பணிக்குழு, பெண்கள் பணிக்குழு, இப்படி எல்லாம் பணிக்குழு எல்லா டைசிஷனும் இருக்குதுங்க. அப்போது எதுக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இது மாதிரியான பிரச்சனைகளை கையாளுறதுக்காக மறை மாவட்டம் இதுக்கெல்லாம் வச்சுருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும், இவர்களை பயன்படுத்தணும். திருச்சபை இந்த அமைப்புகளை வச்சுருக்குதுன்னா அந்த காரியத்தை பயன்படுத்தணும். அப்போ என்ன செய்யணும், குருக்கள்கிட்ட முதல்ல எடுத்துகிட்டு போகணும். அவங்க வழி நடத்துவாங்க, இல்லைப்பா என்னால் உனக்கு பிரச்சனையை தீர்க்க முடியாது, நீங்கள் அங்கே போங்க, அவங்கக்கிட்ட உங்களை சொல்கிறேன். அப்போ அவங்க டைரக்ட் பண்ணி விடுவாங்க. இதை தான் நாங்கள் ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங்னு சொல்லுவோம். இப்போ திருமணம் வந்து இப்போ பிரிக்க போகிறாங்க, டைவர்ஸ் ஆக போகுது, முடிவெடுக்க போகிறீங்க, உடனே எங்கே ஓடணும்னா உடனே போய் ஒரு லாயரை பிடி, இல்லை இல்லை இல்லை, முதல்ல நீ எங்கே வந்திருக்கணும், நீ பைபிளை விசுவசிக்கிற பிள்ளையாக இருந்தால் திருச்சபைக்கிட்ட ஓடணும். திருச்சபையில் போய் எங்கேயாவது யார்கிட்டையாவது காலில் விழுந்து, நிறைய ஃபாதர்ஸு, நல்ல ஃபாதர்ஸு நிறைய இந்த பணிகளை செல்ஃப்லெஸ்லி தே ஆர் டூயிங் தட். எந்த விதமான ஒரு சுயநலமும் இல்லாமல் அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க, செய்துட்ருக்குறாங்க. நிறைய கவுன்சிலிங் சென்டர்ஸ் இருக்குது. நாம் என்ன செய்யணும், தேடி போகணும். அவங்களாம் வந்து வெளியில் வந்து கடை போட்டு வடை வைக்க மாட்டாங்க, நாம் தான் என்ன பண்ணணும், தேடிக்கிட்டு போகணும், எங்கே இருக்காங்க, எப்படி செய்கிறாங்க. அப்போ பாருங்களே, திருச்சபையிடத்திலும் அவங்க செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். அவருக்கு நீ என்ன செய்யணுமோ அதுக்கப்புறம் நீ செஞ்சுக்கோ, அப்புறம் நீங்கள் கேஸ் போங்க, இதுக்கு போங்க. ஒரு சில குடும்பங்கள் நாங்களே சந்திச்சிருக்கிறோம். பிரச்சனையை சந்தித்த உடனேயும் ஒரு திருமணத்தில் ஒரு சின்ன பிரச்சனை, புரிதலில் பிரச்சனை, இல்லட்டினாக்க ஒரு கணவன் வந்து வேற எங்கேயோ தொடர்பில் இருக்கிற மாதிரியோ, மனைவி வந்து வேற எங்கேயோ தொடர்பில் இருக்கிற மாதிரியோ ஒரு சில சந்தேகங்கள், உடனே என்ன பண்ணுற, உடனே லாயரை கூப்பிட்டு உடனே கூவி உட்காந்து அந்த பார்ட்டியை போய், எங்கள் கணவன்னா அங்கிட்ட மனைவி, மனைவினா அங்கிட்ட கணவன், உடனே போய் அவங்கள அசிங்கப்படுத்தி கோர்ட்டில் நிற்க வச்சு லாயரை கூப்பிட்டு உடனே வக்கீல் என்ன உண்டு இல்லைன்னு பார்க்குறேன் பார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டா பிறகு அந்த உறவை ஒட்ட வைக்க முடியுமா? இதை செய்கிறது யாருன்னா தாய் தந்தையர், பெரியவங்க செய்கிறோம். அப்போ அப்படி செய்கிறவங்க யாராக இருந்தால் அப்படி செய்வாங்கன்னா, கடவுளுடைய வார்த்தையை அறியாத தாய் தந்தையர்கள் குடும்பத்தை பிளவுபடுத்துவார்கள். அவங்களுக்கு தெரியாது இப்படி தான் செய்யணும்னு, அதனால தான் சொல்லி கொடுக்குறோம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கும் நீங்கள் இப்படித்தான் அமைச்சு கொடுக்கணும். நிறைய பேர் அதுக்கப்புறம் அது அவங்களுடைய முடிவு, முதல்ல எடுக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை பார்க்குறோம். சில பேர் மன்னிச்சிடுவாங்க, நாங்கள் மன்னிச்சிட்டோம், போய் கேட்குறோம், மன்னிப்பு கேட்குறோம், அவங்க மன்னிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க மீண்டும் மீண்டும் கோபத்தை காட்டுறாங்க. பாருங்கள், நீங்கள் எல்லாம் இந்த ஃபார்மாலிட்டியை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், கடைசியாக ஆண்டவரே சொல்லிட்டாரு, அவங்க வேற்று இனத்தவர் போல் அவங்கள நீ திரும்பி கூட பார்க்க தேவையில்லை, வரி தண்டுபவரை பார்த்தா திரும்பிக்கிட்டு போவாங்க, அதை மாதிரி நீ போயிட்டே இரு, அதுக்கு பிறகு நீ அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, நீ போய் 100 தடவை போய் காலில் உளுந்து 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 அவங்கள வணங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதை நீங்கள் சாதகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நான் சொல்கிறத வந்து நான் அப்படியே ஒரு ஃபோனில் ஒரு தடவை லைட்டாக கேட்டேன், அவங்க முடியாதுனாங்க, அதனால் விட்டுட்டேன் அப்படின்னு நம்ம விட்டுறக்கூடாது. இந்த ஃபார்மாலிட்டியெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபைனலாக தான் இந்த அடையாளம் வருது. அப்போது இதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை, அதை பற்றி நீங்கள் கண்டுக்க தேவையில்லை. இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம், உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால். இந்த பாவம்ங்கிற வார்த்தையை நம்ம ரவுண்ட் பண்ணுறோம், திருச்சபைங்கிற வார்த்தையை ரவுண்டு பண்ணியிருக்கிறோம். இந்த பாவத்துக்கும் திருச்சபைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இந்த திருச்சபை தான் இந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஒரு தளமாக கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், திடீர்னு இயேசு சொல்கிறாரு, மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இந்த பகுதியை நம்ம மத்தேயு 5:39 ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். இந்த பாவத்தை பற்றி பார்க்குற போது ஏற்கனவே இதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம், மாறாக உங்களை வலக்கண்ணத்தில் அறைபவருக்கு மறு கண்ணத்தையும் திருப்பி காட்டு. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒருத்தரை நம்ம வலக்கண்ணத்தில் அறைய முடியாது. இப்படி நான் நிற்கிறேன் அப்படின்னா அடுத்தவர் வந்து அவருடைய இடக்கண்ணம் தான் எனக்கு கிடைக்கும். நான் அறையிற போது இடக்கண்ணம் தான் வரும். எனக்கு எது பிற நின்று ஒருத்தர் அறையிறாருன்னா என்னுடைய இந்த பக்கம்தான் அறைய முடியும், அவர் எனக்கு இந்த பக்கம் அறைய முடியாது. அப்போ இந்த பக்கம் நான் இந்த வலக்கண்ணத்தில் அறையணும் அப்படின்னா இந்த புறங்கையால் தான் அவங்கள நான் அடிக்க முடியும். இந்த புறங்கையால் அடிக்கணும். அப்படி அடித்தா அது என்ன அர்த்தம்னா, அது இன்சல்ட்டிங், இது கரெக்டிங். சின்ன பிள்ளைகளை தப்பு பண்ணிட்டாங்கன்னா பட்டுனு அறைவாங்க, டீச்சர்ஸ் அறையிறாங்க. அப்படி எதுங்கன்னா அது கரெக்ஷனுக்காக அறையிறது, அவங்களை திருத்துறதுக்காக. இது அவங்கள அசிங்கப்படுத்துறதுக்காக அறையிறது, புறங்கையால் அறையுது. அப்படி உன்னை ஒருத்தன் அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்னா அவளை பற்றி கவலைப்படாத, அவனுக்கு மறுக்கண்ணத்தையும் நீ வள காட்டு. அப்போ பாருங்க, கடவுள் இதை ஒரு புரிதலோட நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறார். ஒரு விதமான இந்த மன்னிப்பினுடைய ஆழத்தை அவர் பேசுறாரு. இதனுடைய லூக்கான செய்தியில இதை நம்ம பார்க்குறோம், கன்னத்தில் அறையிறதுனுடைய கான்செப்ட். ஆனால் இந்த இன்னும் ஆழத்துக்குள்ளே நம்ம இதை போய் பார்க்குற போது மத்தேயு 18:18 நம்ம ஒரு காரியத்தை பார்க்குறோம். இந்த மண்ணுலகில் தடை செய்கிற காரியம் என்ன அப்படின்னு, இந்த மண்ணுலகில் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக, சாதாரணமாக சொல்லலை, உறுதியாக சொல்கிறேன் அப்படிங்கிறார். மத்தேயு 16:19 உள்ளே போய் பார்க்குறோம். மத்தேயு 16:19 இதே வார்த்தையை நம்ம ஆழத்தை பார்க்குறோம். பேதுரு அறிக்கை, இயேசு பற்றி அறிக்கை செய்கிறாரு, நீங்கள் தான் மெசியா அப்படி இப்படின்னு. அப்போ சொல்கிறாரு, எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளாது. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும். ஸோ இந்த அடிப்படை ஒரு ஆழமான ஒரு புரிதலான ஒரு வார்த்தையை வச்சுக்கொண்டு, இது ஒரு ஆழமான வார்த்தை, மண்ணுலகில் நீ அனுமதிக்கிறத நான் விண்ணுலகில் அனுமதிப்பேன், இங்கே தடை செய்கிறத அங்கேயும் தடை செய்வேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இப்போது ஒரு உதாரணம் பாருங்கள், இந்த பாவம் திருச்சபை அப்படிங்கிற போது இதில் நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த பாவ சங்கீர்த்தனம், பாவ அறிக்கை, இது வந்து ஒரு மனுஷன் பாவம் செஞ்சிட்டான், அவன் வந்து அறிக்கை செய்கிற போது நீங்கள் 1-to-1 டீலிங், நீங்கள் பாவம் பண்ணிட்டீங்க, நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, மன்னிச்சிட்றீங்க அவங்கள, இல்லை நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க, அவங்க உங்களை மன்னிச்சிடுறாங்க. ஸோ இது 1-to-1 டீலிங். இப்போ பாருங்கள், இன்னொரு விதமான ஒரு டீலிங் இந்த பாவத்தை பற்றி திருச்சபை இருக்குது. இப்போ நம்ம கடவுளுக்கு எதிராக பாவம் பண்ணிட்டோம், இந்த பாவத்தை எப்படி நம்ம வந்து நிறைவை காண்பது, இந்த பாவத்துக்குள்ளே அந்த விட்டு எப்படி நிறைவோடு வெளியில் வர்றது, அதற்கான ஒரு ஆழமான ஒரு உண்மையைத்தான் இந்த இடத்துல புதைந்து கிடக்கிற ஒரு விஷயத்தை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வரோம். திருச்சபை பாவம் தொடர்பு இருக்குது. தனிப்பட்ட ஒரு மனுஷன் வந்து தனிப்பட்ட விதமாக தன் பாவத்தை மன்னிச்சு கொள்ள முடியாது. நான் கடவுள்கிட்ட சொல்லிட்டேன், கடவுள் என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் அது திருச்சபைக்கு எதிரான ஒரு கருத்தியல், அது வேதத்திற்கு எதிரான ஒரு கருத்தியல். அப்போது அதனால தான் தாய் திரு அவை இதை பாவ அறிக்கை செய்யக்கூடிய விஷயத்தை ஒரு அருட்சாதனமாக வச்சிருக்கு. இட்ஸ் எ சாக்ரமெண்ட், இட்ஸ் நாட் சிம்பிளி ஏதோ ஒரு காரியம் இது அப்படின்னு இல்லை, இட்ஸ் எ சாக்ரமெண்ட். இது திருச்சபையினுடைய திருவருட்சாதனங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு காரியம். இந்த காரியத்தினுடைய ஆழம் இந்த வார்த்தைகளுக்குள்ளே புதிந்து கிடக்கிறது. இதோட தொடர்பு பாருங்கள், வார்த்தை 19 சொல்லுது பாருங்கள், உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனம் ஒத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். அப்போ இந்த திரு அவை இந்த விண்ணரசில் மண்ணுலகில் தடை செய்வது விண்ணுலகில் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்கிற அந்த ஒரு அதிகாரத்தை எடுத்து திரு அவை ஒரு செயல்பாட்டை கொடுத்துருக்குது. என்ன அப்படின்னா, குருக்கள் நீங்கள் பாவங்களை மன்னிங்க. யாருடைய பெயரால? இயேசுவின் பெயரால், எங்கள் பெயரால் இல்லை. ஒரு போதகர் கூட திரு அவை வந்து பல வருஷங்களாக பாவ சீட்டு கொடுத்து ஏமாத்திக்கிட்டு இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லி பேசியதாக ஒருத்தர் வந்து எங்கிட்ட சொல்லி கிளாரிஃபிகேஷன் கேட்டாங்க. நான் சொன்னேன், உண்மைதான், திரு அவை அப்படி ஒரு கட்டத்தை கடந்து வந்தது உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. அந்த திரு அவை ஒவ்வொரு கட்டமாக கடந்து கடந்து தான் பர்ஃபெக்ஷனுக்குள்ளே வந்திருக்கு. அப்போ பாவ சீட்டு கொடுக்கும்போது எல்லாத்தையும் அது பிஸ்னஸ் பண்ணுவோம், எல்லோரும் பாவம் சீட்டு வாங்கிக்கிட்டு எல்லாம் பாவம் பண்ணுங்க அப்படின்னு திரு அவை ஒரு நாளும் சொல்லலை. அப்படியாவது ஒரு குற்ற உணர்வோடு மனுஷன் பாவம் செய்யாமல் இருப்பானேன்னு சொல்லி ஒரு சீட்டு முறையாக அவங்க ஃபாலோ பண்ணாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல, எதையாவது செய்யணுமே. அப்போ இந்த அதிகாரத்தை அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிச்சு திருச்சபை. அதில் ஒரு சில குளறுபடிகள், அதில் ஒரு சில பேர் என்ன செய்தாங்க, பாவ சீட்டை வாங்கிக்கிட்டு பாவம் பண்ணாங்க. அப்போது திரு அவை பார்த்துச்சு, ஓ திஸ் இஸ் சம்திங் ராங், இது திருச்சபைக்குள்ளே இருக்கக்கூடாது. அதனால் என்ன செஞ்சு திருச்சபை மாற்றிக்கிச்சு. அது திரு அவையினுடைய ஒரு லாப நோக்கத்தோட கூடிய காரியமாக இருந்திருந்தா இன்றைக்கும் அந்த சட்டம் இருந்திருக்கணும்ல? ஏன் அந்த சட்டம் இன்றைக்கி இல்லை? இதை பேசக்கூடிய நபர் வந்து இன்றைக்கி ஏன் இந்த சட்டம் இந்த திருச்சபை எடுத்துருச்சின்னு பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. அன்னைக்கு பிரிந்து திரும்பி பார்க்கும்போது சில ஆரம்ப நிலையில் சில குளறுபடிகள் இருந்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் அதனுடைய நோக்கம் அதுவாக இல்லை. திரு அவையினுடைய நோக்கம் பாவத்தை பற்றி இந்த திரு அவையை நடத்தணும், காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அப்படியாவது அவனுடைய உள்ளம் குத்தப்படாதா, இந்த சீட்டு வாங்கும்போது ஐயோ நான் பாவ சீட்டு இப்படி வாங்கி வச்சுருக்கிறேனே, இது பெனால்ட்டி சீட்டு மாதிரி. இந்த கனடா போயிருந்தப்போ காரு எங்கேயாவது தப்பாக நிப்பாட்டிட்டாங்கன்னா உடனே எங்கள் பில்லு விழுந்துடும். அதை நிப்பாட்டினா எல்லாரும் பயப்படுவாங்க, ஐயோ பில் அடிச்சிருவான் போலீஸ்காரங்களை வந்து அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த நோக்கத்தோடு தான் அது ஆரம்பிக்கப்பட்டதாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் பாருங்க, ஆனால் அந்த கருத்தியல் அந்த ஆழமான அந்த மன்னிக்கக்கூடிய அந்த நிலை அது இன்னும் மாற்றம் வரலை. அந்த மோடு மாறிடுச்சு. அந்த மோடை மாற்றி திருச்சபை அடுத்த மோடுக்குள்ளே கொண்டு வந்து இப்போ நமக்கு வச்சிருக்கிற ஒரு மோடு காதில் போய் சொல்லிட்டு வரீங்க. பாருங்க, இந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய இந்த செயலை வைத்திருக்கிற அருட்சாதனத்தினுடைய ஆழம், உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்து மனமொத்திருந்தால். இப்போ நீங்க உங்க பாவத்தை நேராக சொல்லிக்கிட்டீங்கன்னா எங்க இருவர் இருக்கிறாங்க, கடவுளை சேர்க்கக்கூடாது எதுலையுமே. நாம இருவர்னாக்க இந்த இருவர் மண்ணுலகில் உள்ள இருவர் தான். விண்ணுலகில் இருக்கிற கடவுளை சேர்த்துக்கிட்டு நானும் என் தேவனும் சொல்றது வந்து வேதத்திற்கு எதிராக இருக்கிற வார்த்தை விஷயம். அப்போ மண்ணுலகில் உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்து மனமொத்திருந்தால். இப்போ நீங்கள் வரீங்க, நான் பாவ அறிக்கையில் உட்கார்ந்துருக்கிறேன், பாவசங்கீதம் நான் கேட்க, நீங்கள் வரீங்க, நீங்கள் என்ன நோக்கத்தோடு வரீங்க, இந்த பாவத்திலிருந்து நான் மீட்டு வெளியில் வரணும். அப்போ நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எதுக்காக ஜெபிக்கிறேன், இந்த சகோதரனுக்கு ஆண்டவரே நீங்கள் பாவ மன்னிப்பை கொடுங்க அப்படின்னு நான் ஜெபிக்கிறேன். இருவர் மனமொத்திருக்கிறோம், அந்த இடத்துல நீங்கள் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுது. இது இல்லாமல் நீங்கள் போய் ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்கன்னா இந்த விஷயம் அங்கே நடக்கலை, மனமொத்த நிலை இல்லை. பாருங்க, விண்ணுலகில் இருக்க தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். அப்போ தான் அதனால தான் கடவுள் பாவ அறிக்கையில் மன்னிப்பை ஆழமாக கொடுத்துட்டே இருக்கிறார். ஆகவே பார்த்தீங்கன்னாக்க யோவான் 20:23 பார்க்குறோம், 22:23 வார்த்தைகளில், இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி, தூய ஆவியை கொடுக்கறதுங்கிறது வந்து இட்ஸ் அத்தாரிட்டி, கிவிங் த அத்தாரிட்டி. எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். ஏன் இந்த கமாண்ட்மெண்ட் இயேசுசாமி கடைசியாக கொடுக்கணும்? இப்போ மன்னிக்கிற அந்த ஒரு கமாண்டிங், மன்னிக்கக்கூடிய அந்த ஒரு அருட்சாதனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து வழியா. ஆகவே என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாட்களில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இறைவசனங்கள் எல்லாம் நம்மை ஒரு சிறப்பான ஒரு சிந்தனைக்குள்ளே அழைச்சிட்டு போக வேண்டும். அப்போ இந்த கத்தோலிக்க திருவை நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான அருட்சாதன தலங்கள் எல்லாம் அர்த்தத்திற்குரியதாக இருக்கிறது. இதை வந்து விதண்டவாதம் பேசி நான் குழம்பி கொண்டால் அதுக்கு திருவை ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் போய் ஏதோ ஒரு கோபத்தை வச்சுக்கிட்டு இந்த திருவையை பார்க்குறது, ஆல்பர்ட் சாமியை பிடிக்காது அதனால் திருவை திருச்சபை வந்து மோசமானது, அந்த சாமியை பிடிக்காது இந்த சிஸ்டரை பிடிக்காது அதனால் நான் கோயிலுக்கு போக மாட்டேன் அப்படின்னா அது உங்களை சார்ந்த காரியம். ஆகவே தான் உங்களுக்கு ஞானமோ அறிவோ ஆற்றலோ இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், இப்படி வேதத்தை அலசி ஆராய்ந்து பார்த்து இந்த திருவை கற்றுக் கொடுக்குற காரியங்கள், நம்மை கரம்பிடித்து அந்த திருவை அழைச்சிட்டு போகிற அந்த காரியங்கள் எல்லாம் ஆழமானது உண்மையானது என்பதை உணர்ந்து நீங்கள் என்ன செய்யணும், மீண்டும் இந்த காரியத்திற்குள்ளே உள்ளே வரணும். நான் அப்படி போயிட்டேன் அதனால் என்ன பண்ணுறது, இனிமேல் நான் அப்படியே இருந்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. மனமாற்றம் திரும்பி வர்றது. ஷூப் என்கிற வார்த்தையை ஆண்டவர் பைபிளில் அடிக்கடி பயன்படுத்துகிறாரு. ஷூப் அப்படின்னா திரும்பி வா. திரும்பி வானா என்ன அர்த்தம், உனக்கு உண்மைன்னு தெரிஞ்சதுன்னா நீ உண்மையை நோக்கி ஓடி வா, உன்னை கழுவிக்கொள். ஒரு இடத்துல நான் பாவ சங்கீர்த்தனம் கேட்டுக்கொண்டிருந்த போது ஒரு சகோதரி என்னை ஓரமாக இருந்து பார்த்து கொண்டே இருந்தா. நான் யாருன்னு தெரியல, அது புது இடம் அது எனக்கு. கொஞ்ச நேரத்தில் அப்படியே வந்து நான் பார்த்து இப்படி சிரித்தேன், ஏன்னா யாருமே இல்லை. அந்த அம்மா என்னையே பார்த்துட்டு இப்படி இப்படி வரதா போகிற வரலாமா வேணாமான்னு அப்படி தலையை ஆட்டினேன். இன்னும் வேகமாக வந்து உட்கார்ந்தாங்க. உட்காந்துட்டு சொன்னாங்க, ஃபாதர் நான் கிறிஸ்டின் இல்லை ஃபாதர் அப்படின்னு சொல்லி, சரிம்மா என்னம்மா எதுக்காக இப்படி பார்த்துட்டே நின்னீங்க எது சொல்லணுமா அப்படின்னு, இல்லை ஃபாதர் நானும் என் பாவத்தெலாம் சொல்லலாமான்னாங்க. தயவு செய்து சொல்லக்கூடாதம்மா, நீங்கள் இந்த அருட்சாதனத்துக்குள்ளே நீங்கள் முதல்ல வரணும். இதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு தான் நீங்கள் சொல்லணும். உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள், நம்ம உங்களுக்கு கவுன்சிலிங் மாதிரி நான் கொடுக்குறேன், நம்ம ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நான் ஜெபிச்சு அனுப்பினேன். இது ஆண்டவரை அறியாத ஒரு மகள் ஓடி வந்து தன் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொன்ன ஒரு ஆவல். ஒரு இடத்துல நான் உட்கார்ந்துருந்தேன், அப்போ ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க கத்தோலிக்க கிறிஸ்தவர், இந்த பாவ சங்கீதத்தினுடைய எல்லா விஷயமும் அறிஞ்சவர். அவங்க வந்து முழங்கால் போட்டு, ஃபாதர் உங்களை டிவியில் பார்த்தேன் ஃபாதர், ரொம்ப நல்லா இருக்கீங்க ஃபாதர், ரொம்ப அருமையாக பேசுகிறீங்க, உங்களை வெளியிலலாம் பார்க்க முடியாது ஃபாதர், அதனால தான் வந்து கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். இப்படியும் ஒரு சில நபர்களை பார்த்து நாங்கள் என்ன செய்கிறோம், சிரிச்சு கொள்ளுவோம். ஒரு சில ஒரு இடத்துல திருவிழா நடந்துட்டு இருந்துச்சு, ஒரு சிஸ்டர் அந்த இடத்துல ரொம்ப நேரமாக காவல் காத்துட்டு இருந்தாங்க, ஒரு சின்ன ஒரு டியூட்டி மாதிரி போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு கால் வலிச்சிருச்சு, அங்கேருந்த பாவசங்கத்தில் ஃபாதர் ஒரு உட்கார்ந்துருந்தார். அவர் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம், டீ சாப்பிட போயிட்டார். சிஸ்டர் என்ன பண்ணாங்க, ரொம்ப நேரமாக நிற்கிறமேனு அந்த சேரில் போய் உட்காந்துட்டாங்க. படார்னு ஒருத்தன் வந்து உட்காந்து பிதாசன் போட்டு எல்லா பார்த்தையும் சொல்ல ஆரம்பிச்சு. அந்த சிஸ்டர் பா நில்லுப்பா நில்லுப்பான்னு அந்தம்மா ஓடுறாங்க. ஒரு நாள் இவர் என்ன பண்ணுறதில்ல, விடவே இல்லை. அவர் ஒரு நாள் இவர் சொல்லிகிட்டே இருக்கிறார். நான் சிஸ்டர் என்ன சிஸ்டர் அப்படின்னு, கிறுக்கப்பையா வந்து எல்லா பாவத்தையும் என்கிட்ட சொல்கிறான் அப்படின்னு. பாருங்கள், இது ஒரு எதாவது செய்வது அப்படி அல்ல, இது அர்த்தத்தோடு நம்ம செய்யணும். எதற்காக இந்த தளம் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் பாவசங்கீதனை கேட்குறதுக்காக பிள்ளைகள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சாங்க. என்னையும் உதவிக்கு கேட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், இது என்ன எல்லோரும் ஒன்று வரிசையாக போகணும், எல்லாம் ஒவ்வொருத்தராக போகணும், போய் எல்லாம் பாவசங்கீதனை செய்யணும். ஒரு நம்ம கிறிஸ்தவ பள்ளி, அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த பாவசங்கீதனத்தை அவங்க வலியுறுத்துகிறாங்க. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இது வலியுறுத்தக்கூடாது, வலியுறுத்தலாம், வலியுறுத்தி சொல்லலாம், ஆனால் இதை கட்டாயப்படுத்த முடியாது. இது அவங்க மனசுக்குள்ளேருந்து வரணும். அதனால் நான் பிள்ளைகள்கிட்ட சொன்னேன், பிள்ளைகளே நீங்கள் எல்லாம் குட்டி பிள்ளைங்க, உங்களுக்கு தெரியாது, இது யாரும் கட்டாயப்படுத்தக்கூடாது, நீங்களாக சொல்லணும். நீங்களாக சொன்னால் தான் அது உண்மையான பாவ அறிக்கை. அதனால் நீங்கள் உள்ளே வாங்க, அது நல்லா மூடி போட்ட ஒரு இது தான், வெளியில் தெரியாது, ஒரு டோர் மாதிரி போட்டிருக்கோம். அதனால் உள்ளே வாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு யாருக்கும் தெரியாது. பாவ சங்கீதனம் செய்ய விரும்பலைன்னா நீங்கள், ஃபாதர் நான் உங்களை பார்த்து சும்மா பேசிட்டு போகிறேன் ஃபாதர்னு சொல்லிவிட்டு உட்காருங்க, ரெண்டு பேரும் பேசுவோம். நீ பொய் சொல்லக்கூடாது, கடவுளுக்கு முன்னாடி நம்ம பொய் சொல்லிடக்கூடாது இல்லையா. அதனால் பேசிட்டு நீங்கள் போயிடலாம். நீ உனக்கு உண்மையாக இருந்த, கடவுளுக்கு உண்மையாக இருந்த அப்படின்னு ஆகிடும்னு சொல்லி அதுங்களுக்கெல்லாம் விளங்க பண்ணிவிட்டு நான் போய் உட்கார்ந்தேன். அந்த குழந்தைங்க புரிஞ்சிக்கிட்ட மாதிரி தெரியல. எல்லோரும் வந்தது முழங்கால் போட்டு ஏதோ ரெண்டு ரெண்டு பாவத்தை சொல்லிட்டு போனாங்க. ஒரே ஒரு மகள் வந்து, ஃபாதர் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா, பாவ சங்கீதனை செய்யலையாமான்னு, இல்லை ஃபாதர் அப்படின்னா, சரி உட்காருமான்னு, உண்மையிலும் உண்மையாக சொல்லுகிறேன், அன்றைக்கி அந்த மகள் தான் உண்மையான பாவ சங்கீதனை செய். அந்த பிள்ளை உட்கார்ந்த உடனே நான் கேட்டேன், மகளே சாப்பிட்டியா, நல்லா இருக்கியான்னு கேட்டேன். நல்லா இருக்கியான்னு நான் கேட்ட ஒரு வார்த்தையில் அந்த குழந்தை என்ன செய்தா, கட 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 கடன்னு அழுவ ஆரம்பித்தாள். அழுவ ஆரம்பித்த மகள் தன்னுடைய மனவேதனையெல்லாம் கொட்ட ஆரம்பித்தான். அப்போ நான் அவளுக்கு அப்படியே உதவி செய்தேன். அவளுடைய வாழ்க்கையில் அவள் செய்த தவறுகளை நான் வெளியில் கொண்டு வந்தேன். அந்த மகள் கடைசியாக, நீ செய்தெல்லாம் தவறு தானே அப்படின்னு, ஆமாம் அப்படின்னா, மன்னிப்பு கேட்குறியா, மன்னிப்பு கேட்குறேன், இனிமேல் நீ நல்லா இருந்தீன்னா அவங்க நல்லா இருப்பாங்க அப்பா அம்மா அப்படின்லாம் சொல்லி அந்த பிள்ளையை பலப்படுத்தினேன். உண்மையாக அன்னைக்கு வந்த அத்தனை பேருடைய நேரமும் குறைவாக இருந்தது, இவளுக்குத்தான் அதிகமான நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருந்தது. பாருங்கள், அது உண்மையான ஒரு பாவ அறிக்கை. அப்போ பாவ அறிக்கை என்பது ஏதோ மனனமாக போய் சொல்லிவிட்டு வருவதல்ல, அது உண்மையான ஒரு அபிஷேகத்தை உணர்வது. ஏன்னா ஆண்டவர் திருச்சபையிட்ட கொடுத்த ஒரு பெரிய கட்டளையாக அது இருக்கிறது. அதனால தான் கடவுள் இந்த காரியத்தின் மீது ரொம்ப சீரியஸாக இருக்கிறார். உங்களுக்கு பாவ அறிக்கை செய்கிறதுக்கான ஒரு உணர்வு இல்லையா, தயவுசெய்து நீங்கள் போகக்கூடாது, நீ போய் அங்கே பொய் சொல்லக்கூடாது. ஏன்னா அது ஒரு கடவுள் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற ஒரு காரியம், அந்த இடத்தை நீ அவமரியாதை செய்துவிடக்கூடாது. அது ஆகவே தான் இந்த நாட்களில் குருக்கள் இதை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க, இது வர்றதில்லை அவங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி அவர்களை தள்ளிவிடக்கூடாது. இது இந்த காரியத்தை நீங்கள் கண்டிப்பாக கேட்டிங்கன்னா, எல்லா குருக்களும் இந்த காரியத்தில் இன்னமும் நல்ல உணர்வோடு தான் இருக்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன். அவங்க வந்து உட்காரணும்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி இதை கேட்கலாம். நீங்கள் அதை அழுத்தம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குருக்கள் இறங்கி வரும். ஏன்னா நாங்கள்லாம் தியானம் நடத்துகிற போது குருக்கள் வாங்கன்னு கூப்பிட்டு அவங்க வந்து மணிக்கணக்காக உட்காந்து கேட்குறாங்களே. அப்போ அவங்களுடைய அவங்களுக்கு தெரியும் இந்த வேலையை வேறு யாரும் செய்ய முடியாது, நாம தான் செய்யணும் அப்படிங்கிறத அவங்க அறிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஆகவே நாம் அடுத்தவர்களை குறை கூறுவதை விட்டுவிட்டு இந்த அபிஷேகமான பாவ அறிக்கை திருச்சபையினுடைய ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது என்பதை அறிந்து, இதில் உண்மையால் உண்மையிலும் உண்மையாக ஆண்டவர் அவருடைய இரக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார், அதுதான் இங்கே வெளிப்பட்டு இருக்கிறது. இது ஒரு அதிகாரபூர்வமான மன்னிப்பு. சாமியார் வந்து ஒரு சின்ன ஜபத்தை சொல்லி நீங்கள் பாவம்லாம் பெருசாக சொல்லுவீங்க, உங்கள் பாவத்துக்கெல்லாம் அவர் என்ன செய்யலை, கூட்டி கழித்து கணக்கு போட்டு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்கிறதில்ல. ஒரே வார்த்தையில் உங்கள் பாவத்தை மன்னிக்கிறாங்க அப்படின்னா அந்த மன்னிப்பினுடைய ஆழம் அகலம் நம்மளால் காண முடியாது. அப்போ அந்த குருவானவர் சொல்லுகிற அந்த மந்திரத்தில் ஜபத்தில் ஒரு பெரிய அதிசயம் ஒளிந்து கிடக்கிறது. அதற்கு முன்பாக நீங்கள் மண்டியிட்ட அந்த தாழ்ச்சி, நீங்கள் ஒப்பு கொடுத்த உங்களுடைய மறைவான பாவங்கள் எல்லாம் கடவுளுக்கு முன்பாக இரத்தம் சிந்தக்கூடிய அனுபவமாய் மாறியிருந்ததுனால கடவுள் உங்களுக்கு அந்த விடுதலையை வாய்க்க பண்ணுகிறார். இதை நீங்கள் அனுபவிக்கணும், ரசிக்கணும், எல்லாத்துக்கும் மேலே இந்த அருட்சாதனத்தை மதிக்கணும். இந்த அருட்சாதனத்தை நம்ம ஏனோ தானோ என்று பயன்படுத்துகிற மனநிலையை விட்டுவிட்டு உண்மையாய் ஆண்டவரை சந்திக்கப் போகிறேன் என்கிற உணர்வோடு நீங்கள் ஓடி பாருங்க. அந்த அருட்சாதனம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அதிசயத்தை செய்யும் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஆமென்.